வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 4. ராமன் சித்திரகூட வனத்திலிருந்து வெளியேறி மற்றும் பல ஆச்சிரமங்களுக்கு சென்று பல முனிவர்களை சந்தித்து ஆசி பெற்றான். அசுரர்கள் பூமியையும் அதில் வாழும் ஜீவராசிகளையும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக்கிக் கொண்டிருந்த காலம் என்பதால் அம்முனிவர்களை துன்புறுத்திய அந்த ராட்சதர்களை கொன்று அவர்களுக்கு உதவியும் புரிந்தான். விஷ்ணு பகவானின் வில் மற்றும் அம்புகளை ராமனுக்கு பெரும் பரிசாக வழங்கிய அகஸ்தியரும் ராமன் விஜயம் செய்த மாமுனிவர்களில் ஒருவர். ராமன் தங்குவதற்கு பஞ்சவதியிலுள்ள தண்டகாரண்ய வனம் ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என்று அகஸ்தியர் பரிந்துரைத்தார். இதனால் ராமன் பஞ்சவதியில் வசிக்க முடிவெடுத்தான். அங்கு செல்லும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை ராமன் சந்தித்தான். ஜடாயு ராமனை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஜடாயு அவர்கள் மூவரையும் வானத்திலிருந்து அவதானித்து பாதுகாப்பதாக உறுதியளித்தது. சூர்பனகை என்ற ராட்சசி தன் சகோதரர்களான கர மற்றும் துஷனுடன் தண்டகாரண்ய வனத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் ராமரின் குடிசையை சூர்பனகை தற்செயலாக கண்டாள். அங்கிருந்து அந்த ஆணழகனான ராமனை பார்த்து அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். அவள் தன்னை ஒரு அழகான இளம் பெண்ணாக உருமாற்றிக்கொண்டு ராமனை நோக்கிச் சென்றாள். ராமன் தான் திருமணமானவன் என்று கூறி அவளது கோரிக்கையை மறுத்து பொழுதுபோக்கிற்காக லக்ஷ்மணனிடம் அவளை சென்று கேட்டு பார்க்கும்படி கூறினான். அவனும் இவனுக்கு ஒரு வகையில் சளைத்தவன் அல்ல என்று அவள் எண்ணி லக்ஷ்மணனை அணுகினாள். எப்பொழுதும் போல கடும் கோபமடையும் மனப்பாங்கை உடைய லக்ஷ்மணன் அவளை முறைத்து பார்த்து தன்னிடமிருந்து விலகி இருக்குமாறு எச்சரித்தான். லக்ஷ்மணன் தனது விருப்பத்துக்கு இணங்கப் போவதில்லை என்பதை அறிந்த சூர்பனகை ராமனின் மறுப்புக்கு காரணம் சீதையே என்பதால் சீதையை தாக்க முடிவு செய்தாள். சூர்பனகை சீதையை நோக்கி செல்வதைக் கண்ட லக்ஷ்மணன் தன் வாளின் ஒரே சுழற்றில் சூர்பனகையின் மூக்கை துண்டித்தான். சூர்பனகை உதவிக்காக தன் இரு சகோதரர்களிடம் ஓடினாள். அவர்கள் ராமனுடன் சண்டையிடுவதற்காக அவனது ஆச்சிரமத்திற்கு வந்தனர். ராம லக்ஷ்மணர் அச்சகோதரர்களை எளிதில் தோற்கடித்து கொன்றனர். இதை பார்த்த சூர்பனகை இலங்கையில் தன் மற்றைய அன்பான வீர சகோதரன் ராவணனிடம் அலறிக்கொண்டே சென்றாள். ராவணன் யார்? ராவணன் வைஷ்ரவ அல்லது வெசமுனி என்றழைக்கப்படும் முனிவரின் மகன் ஆவான். வைஷ்ரவினுடைய தந்தை புலஸ்திய முனிவர். சிறந்த மாமுனிவர்களில் ஒருவரான இவர் பிரம்மாவின் மகன். ராவணனின் தாய் கைகேஷி, அவளது தந்தை சுமாலி அல்லது சுமலய, அசுரர்களின் அரசன். கைகேஷியின் சகோதரர்களான மாரீச்சன் மற்றும் சுபாகு ஆகியோர் ராவணனின் மாமன்கள். ராவணனுக்கு 6 சகோதரர்கள் இருந்தனர். குபேரன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் அகிரவன், அத்துடன் ராம லக்ஷ்மணர் கொன்ற கர மற்றும் துஷன். அவனுடைய மூத்த சகோதரி கும்பினி, அவனுடைய தங்கை சூர்பனகை. ராவணனும் அவனது சகோதரன் கும்பகர்ணனும் மகாவிஷ்ணுவின் வாயில் காவலர்களான ஜெயன் மற்றும் விஜயனின் 2வது அவதாரங்கள் ஆவர். ராவணன் மாயாசுரனின் மகளான மண்டோதரியை மணந்தான். அவர்களுக்கு 7 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். மேகநாத அல்லது இந்திரஜித், அதிகய, அக்ஷயகுமார, தேவந்தக, நரந்தக, த்ரிஷேர மற்றும் பிரஹஸ்த. ராவணன் 4 வேதங்களையும் கற்று தேர்ந்த அறிஞன். அவன் ஒரு சிறந்த இசைக்கலைஞனாகவும் வீணை வாசிப்பதில் வல்லவனாகவும் ஒரு சிறந்த பாடகனாகவும் இருந்தான். அதிலிருந்து அவன் பயங்கரமான கர்ஜனை என்று பொருள்படும் ராவணன் என்ற பெயரை பெற்றான். அவனுக்கு 10 தலைகளும் 20 கைகளும் இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக ராவணன் சிவபெருமானின் சிறந்த பக்தனாக விளங்கினான். ராவணன் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் எனப்படும் தலை சிறந்த பாடலை இயற்றினான். ராவணன் பல வருடங்கள் பிரஹ்மாவை நோக்கி கடும் தவம் செய்தான். பிரஹ்மா அவன் முன் தோன்றிய போது ராவணன் அழியா வரத்தை கோரினான். பிரஹ்மா மறுத்துவிட்டதால் ராவணன் கடவுளராலோ தேவர்களாலோ மற்றைய அசுரர்களாலோ சர்ப்பங்களாலோ மற்றும் காட்டு மிருகங்களாலோ தன்னை அழிக்க முடியாத வரத்தை கேட்டான். எந்த மனிதனையும் விட தான் வலிமையானவன் என்று நினைத்து மனிதர்களிடமிருந்து அவன் பாதுகாப்பு கேட்கவில்லை. பிரஹ்மாவும் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். சிவபெருமானின் சிறந்த பக்தனாக இருந்த ராவணன் கைலாச மலையில் சிவனை காணச் சென்றான். சிவபெருமான் தன்னை யாரும் தொந்தரவு செய்யாதவாறு பார்த்து கொள்ளும்படி கேட்டிருந்ததால் நந்தி பகவான் ராவணனை உள்ளே அனுமதிக்க மறுத்தார். சிவன் மீது தனக்குள்ள அன்பை நந்தி பகவானுக்கு காட்ட ராவணன் கைலாய மலையை அடியோடு கிளப்பி நகர்த்த முயன்றான். சிவபெருமான் ராவணனின் ஆணவத்தை போக்க கைலாய மலையை தனது கால் பெருவிரலால் அழுத்தி ராவணனை மலையின் அடியில் சிக்க வைத்தார். தான் சிவபெருமானை கோபப்படுத்தியதை உணர்ந்த ராவணன் அவரை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு தற்காலிக வீணையை உருவாக்க தனது தலைகளில் ஒன்றையும் கைகளில் ஒன்றையும் சில நரம்புகளையும் பிடுங்கி வீணை ஒன்றை செய்தான். நீண்ட நேரம் ராவணனின் இசையை கேட்ட சிவபெருமான் அவனை மலையின் அடியிலிருந்து விடுவித்தார். அவனது மன உறுதி மற்றும் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு சந்திரஹாஸ் என்ற தெய்வீக வாளை கொடுத்து, ராவணன் ஏதேனும் அநீதியான செயலுக்கு அதை பயன்படுத்தினால் அவ்வாள் மீண்டும் தன்னிடம் திரும்பும் என்றும் அவனுடைய இறப்புக்கு அது நாள் குறிக்கும் என்றும் எச்சரித்து அனுப்பி வைத்தார். கதைக்கு திரும்புவோம். லக்ஷ்மணன் தன் மூக்கை அறுத்துவிட்டான் என்றும் அவர்களை தான் பழிவாங்க விரும்புவதாகவும் கதறிக்கொண்டே இராவணனிடம் தப்பி ஓடினாள் சூர்பனகை. தன் தங்கை துயரத்தில் இருப்பதைக் கண்டு இராவணன் போருக்கு தயாராகி கர்ஜித்தான். ராமனும் லக்ஷ்மணனும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டதாக கூறிய அவனது சகோதரி அவனை தடுத்து நிறுத்தினாள். அவர்களை வேறு வழியில் பழிவாங்க வேண்டும் என்று அவள் புத்தியுரைத்தாள். அத்துடன் சீதையின் அழகையும் அடக்கத்தையும் பற்றி கூறி அவளை இராவணனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினாள். சீதையை கவர்ந்து வருவதே பழிவாங்குவதற்கான நல்ல வழி என்றும் பரிந்துரைத்தாள். சூர்பனகையின் பரிதாப நிலையாலும் பழி வாங்கும் நோக்கில் அவளது வற்புறுத்தலாலும் சீதையின் அழகின் வர்ணனையாலும் இராவணனின் மனது விஷமாகியது. எனவே சதி முன்மொழியப்பட்டு திட்டமிடப்பட்டது. இராவணனின் மாமனான மாரீச்சன் தனது வடிவத்தை மாற்றும் திறன் பெற்றிருந்தான். அழகான தங்கமானாக அவன் சீதையின் கவனத்தை ஈர்க்க ராமனின் ஆச்சிரமத்தின் அருகே சுற்றித் திரிந்தான். மானின் அழகில் மயங்கி அதனுடன் விளையாட விரும்பிய சீதை ராமனிடம் அதை பிடித்து தருமாறு வேண்டினாள். ராமன் மானை பிடிக்க அதனை துரத்திச் சென்றான். ஆனால் அது ராமனை வெகுதூரம் அழைத்துச் சென்றது. மானின் ஏய்க்கும் உத்திகளால் சற்று கோபமடைந்த ராமன் ஏதோ சதி நடக்கிறது என்று உணர்ந்து அம்மான் மீது அம்பை எய்தான். அம்பு மாரீச்சனை தாக்கியது. ஆனால் மாரீச்சன் இறப்பதற்கு முன் ராமனின் குரலில் "ஓ லக்ஷ்மணா, லக்ஷ்மணா" என்று கூச்சலிட்டுச் சரிந்தான். இந்த அலறலை சீதை கேட்டாள். ராமனின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்ட அவள் அவனது உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடுமோ என அஞ்சி சகோதரனுக்கு உதவி செய்யும்படி லக்ஷ்மணனிடம் வேண்டினாள். அந்த அழுகை குரல் ராமனுடையது என்று லக்ஷ்மணன் நம்பவில்லை. அத்தோடு சீதையை காக்க வேண்டும் என்பதே ராமனின் கட்டளையாக இருந்ததால் அவன் போக மறுத்தான். சீதையின் பலமான வற்புறுத்தலுக்கு பிறகு லக்ஷ்மணன் ராமனை தேடிச் செல்ல ஒப்புக்கொண்டான். புறப்படுவதற்கு முன்னர் அவன் பாசறையை பாதுகாக்க ஒரு மந்திர வட்டத்தை வரைந்து அவ்வெல்லைக்குள் யாரும் நுழைய முடியாதவாறு செய்தான். இராவணன் தமது சூழ்ச்சிப்படி சீதை தனித்து விடப்பட்டிருப்பதைக் கண்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு துறவியாக மாறுவேடமிட்டு உணவு கேட்டு பாசறைக்கு வந்தான். ஒரு நல்ல இல்லத்தரசி ஒரு துறவிக்கு உணவு கொடுக்க மறுப்பதில்லை என்பதால் சந்தேகம் ஏதுமின்றி சீதை துறவியால் அந்த வட்டத்திற்குள் வர முடியாது இருந்ததால் உணவை வழங்க லக்ஷ்மணன் கீறிய வட்டத்தை விட்டு வெளியே சென்றாள். மந்திர வட்டத்தை விட்டு சீதை வெளியேறியதும் இராவணன் தனது சுய உருவை எடுத்தான். சீதையின் கற்பாலும் அவள் ராமன் மேல் கொண்ட பக்தியாலும் அவளை இராவணனால் நெருங்க முடியாமல் போகவே அவள் நின்ற நிலத்தை அவளுடன் சேர்த்து பெயர்த்து எடுத்து தன் பறக்கும் ரதமான புஷ்பக விமானத்தில் ஏற்றி இலங்கையை நோக்கி பறந்தான். புஷ்பக விமானத்தில் கடத்தி செல்லப்பட்ட போது அவள் உதவி கோரி கதறினாள். பின் தன்னுடைய நகைகளை ஒவ்வொன்றாக கலற்றி கீழே வீச ஆரம்பித்தாள். சீதையின் அழுகையை கேட்ட பறவைகளின் அரசனான ஜடாயு இராவணனை எதிர்த்தது. ஜடாயு தன்னால் இயன்றதை செய்தாலும் வலிமை மிக்க இராவணனுக்கு நிகராக அதனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஜடாயுவின் சிறகுகளில் ஒன்றை ராவணன் தன் வாளால் துண்டித்தான். படுகாயமடைந்த ஜடாயு பறக்க முடியாமல் தரையில் விழுந்தது. ராவணன் தெற்கே தொடர்ந்து சென்று இலங்கையை அடைந்து சீதையை ராட்சதர்களால் பாதுகாக்கப்பட்ட அசோகவனத்தில் சிறை வைத்தான். இதற்கிடையில் லக்ஷ்மணன் இறந்த மானுடன் ராமனை கண்டான். நடந்த நிகழ்வில் நிச்சயமாக ஒரு சதி இருப்பதை உணர்ந்த சகோதரர்கள் மீண்டும் பாசறையை நோக்கி விரைந்தனர். துறவிக்கு சீதை வழங்க எடுத்து வந்த அரிசி மற்றும் உணவுகளை மட்டுமே அவர்கள் கண்டனர். சீதையை காணவில்லை. அவர்கள் தீவிர தேடுதலை தொடங்கினர். அவளை தேடி காட்டில் அங்கும் இங்கும் சுற்றி அலைந்தனர். அவள் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே எறிந்த ஆபரணங்களை ஒவ்வொன்றாக கண்டெடுத்தனர். ஆபரணங்கள் கிடைத்த திசையில் அவர்கள் தொடர்ந்து செல்கையில் குற்றுயிராய் கிடந்த ஜடாயுவை கண்டனர். தெற்கே செல்லும் ஒரு பறக்கும் ரதத்தில் சீதை கடத்தப்பட்டதை ராமனிடம் தெரிவிக்க ஜடாயு தனது கடைசி மூச்சை பிடித்து வைத்திருந்தது. ராமன் மிகுந்த வருத்தத்துடன் ஜடாயுவை தன் மடியில் கிடத்தினான். ஜடாயு ராமனின் கைகளில் இறந்தது. ராமன் ஜடாயுவுக்கு இறுதிச் சடங்குகளை செய்துவிட்டு தெற்கு நோக்கி லக்ஷ்மணனுடன் சென்றான். ராமன் கதிகலங்கிய இதயத்துடனும் கண்களில் கண்ணீருடனும் சீதா 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 என்று கதறி கூக்குரல் இட்டபடி சென்றான். கைலாய மலையில் சிவபெருமானுக்கு அருகில் பார்வதி தேவி அமர்ந்திருந்தாள். என் ஐயனே, விஷ்ணு பகவான் யார் என்பதை மறந்துவிட்டாரா? ஏன் சீதையை இப்படி தேடுகிறார் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், ஏன் நீயே அதை நேரில் சென்று கண்டறியலாமே என்றார். எனவே பார்வதி தேவி தன்னை வயதான ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு ராமன் முன் வந்தாள். ராமன் அந்த மூதாட்டியை பார்த்து உடனே, பார்வதி தேவியே, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எம்பெருமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டான். ஆச்சரியமடைந்த பார்வதி தேவி ராமனை வாழ்த்தி கைலாசம் திரும்பினாள். சிவபெருமான் விளக்கினார், நீங்கள் யார் என்பது மாறாதது. ஆனால் நீங்கள் ஒரு மனித பிறவியை எடுக்கும்போது நீங்கள் மனித இயல்புகளின் விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது உங்கள் சொந்த தெய்வீகத்தன்மையை மறந்துவிட வேண்டும். சிவபெருமான் மேலும் தொடர்ந்து, விஷ்ணுவின் கடந்த அவதாரங்களில் நான் அவருக்கு உதவவில்லை. இந்த அவதாரத்தில் நான் அவருக்கு உதவ வேண்டும் என்றார். பார்வதி தேவியும் அதனை ஆமோதித்தார். பார்வதி தேவியை சந்தித்த பிறகு ராமன் எதுவும் நடக்காதது போல் தனது தேடலை தொடர்ந்தான். தேடுதலின் போது ராமன் கபந்தா என்ற அரக்கனை கண்டான். கபந்தா இரு சகோதரர்களையும் விழுங்க முயன்றான். கபந்தாவை சகோதரர்கள் சண்டையிட்டு கொன்றார்கள். தனது கடைசி மூச்சில் தன்னை பிடித்த சாபத்திலிருந்து விடுவித்ததற்காக அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்ததாக கூறி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தான் கபந்தா. அருகிலுள்ள காட்டில் வசிக்கும் வயதான துறவியான ஷபரியை சந்திக்கும்படியும் சகோதரர்களுக்கு அவன் அறிவுறுத்தினான். அவர்களின் வருகையால் மகிழ்ச்சியடைந்த ஷபரி அவர்களை மரியாதையுடன் வரவேற்று உணவு பரிமாறினாள். இனிமையானதுடன் புளிப்பான பழங்களும் இருந்ததால் அவை பழுத்ததாகவும் சுவையாகவும் இருப்பதை உறுதி செய்ய தான் சுவைத்து பார்த்தே அவைகளை ராமனுக்கு வழங்கினாள். அவளது எண்ணத்தாலும் அன்பான அக்கறையாலும் மகிழ்ந்த ராமன் கனிகள் ஒவ்வொன்றையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டான். பின்னர் சபரி மதங்கு மலைக்கு செல்லும்படி அவர்களுக்கு வழிகாட்டினாள். அவளை வாழ்த்திய பிறகு ராமன் சீதையை தேடி மதங்கு மலைக்கு சென்றான். சகோதரர்கள் மதங்கு மலைக்கு அருகில் ஒரு பெரிய வலிமையான குரங்கை கண்டார்கள். அக்குரங்கு தன்னை ஹனுமான் என்று அறிமுகப்படுத்தி கொண்டது. தொடரும். ஓம் நமசிவாய.